ஓம் சாந்தி. முரளி டேட் 2/8/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய உண்மையான சன்ஸ்காரம் தூய்மை ஆகும். நீங்கள் ராவணனின் சகவாசத்தில் வந்து தூய்மை இழந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் தூய்மையாகி தூய்மையான உலகின் எஜமானர் ஆக வேண்டும். கேள்வி: அசாந்திக்கான காரணம் மற்றும் அதற்கான நிவாரணம் என்ன? பதில்: அசாந்திக்கான காரணம் தூய்மையற்ற தன்மையாகும். இப்போது பகவான் தந்தையிடம் வாக்குறுதி கொடுங்கள், அதாவது நாங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்தை உருவாக்குவோம், நமது பார்வையை சுத்தமாக வைத்துக் கொள்வோம், கெட்டதாக்கவில்லை எனில் அசாந்தி நீங்கிவிடும், நீங்கள் அமைதியை உருவாக்குவதற்கு பொறுப்பான குழந்தைகள், ஒரு பொழுதும் அசாந்தியை பரப்ப முடியாது, நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும், மாயாவிற்கு அடிமை ஆகக்கூடாது. ஓம் சாந்தி. தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், கீதையின் பகவானால் கீதை கூறப்பட்டது, ஒரு முறை கூறிவிட்டு பிறகு சென்று விடுவார். இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் கீதையின் பகவானிடம் இருந்து கீதையின் ஞானத்தை கேட்கின்றீர்கள், மேலும் ராஜ யோகத்தையும் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். அவர்கள் எழுதப்பட்ட கீதையை படித்து மனப்பாடம் செய்து பிறகு மனிதர்களுக்கு கூறுகின்றார்கள். அவர்களும் ஷரீரத்தை விட்ட பிறகு அடுத்த பிறவியில் குழந்தையான பிறகு மீண்டும் கூற முடியாது. நீங்கள் ராஜ்யம் அடையும் வரை தந்தை உங்களுக்கு கீதையை கூறுவார். லௌகீக ஆசிரியரும் பாடம் நடத்தி கொண்டே இருப்பார்கள், படிப்பு முடியும் வரை கற்றுக் கொடுப்பார்கள். படிப்பு முடிந்தவுடன் எல்லைக்குட்பட்ட வருமானத்தில் ஈடுபடுவர். ஆசிரியரிடம் படித்து வருமானம் செய்து வயதான பிறகு ஷரீரத்தை விட்ட பிறகு மீண்டும் வேறு ஷரீரத்தை எடுப்பார்கள். அவர்கள் கீதை கூறுகின்றார்கள், இப்போது இதனால் என்ன பிராப்தி இருக்கிறது? இதை பற்றி யாருக்கும் தெரியாது. கீதை சொல்பவர்கள் அடுத்த பிறவியில் குழந்தையான பிறகு மீண்டும் கீதையை கூற முடியாது. வளர்ந்து வயோதிகராகி கீதையை படித்தால்தான் கூற முடியும். இங்கு தந்தை ஒரு முறையே சாந்தி தாமத்திலிருந்து வந்து கற்பிக்கின்றார், பிறகு சென்று விடுவார். தந்தை கூறுகின்றார், உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து நான் நமது வீட்டிற்கு செல்கின்றேன். யாருக்கு கற்றுத் தருகின்றேனோ அவர்கள் மீண்டும் வந்து தனது பிராப்தியை அனுபவம் செய்வர். தனது வருமானத்தை செய்து வரிசைப்படி முயற்சிக்கு ஏற்ப தாரணை செய்து பிறகு செல்வார்கள். எங்கே புதிய உலகிற்கு? பழைய உலகம் முடிந்து புதிய உலகம் உருவாகும் என்பது மனிதர்களுக்கு தெரியாது. நாம் ராஜயோகம் படிப்பதே புதிய உலகிற்காக என உங்களுக்கு தெரியும். பிறகு இந்த பழைய உலகமோ பழைய ஷரீரமோ இருக்காது. ஆத்மா அழிவற்றது. ஆத்மாக்கள் தூய்மையாகி பிறகு தூய்மையான உலகிற்கு வருகின்றது. புதிய உலகம் இருந்தது, அதில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் நடந்தது, அதை சொர்க்கம் என அழைக்கப்படுகின்றது. அந்த புதிய உலகை உருவாக்குபவர் பகவான்தான். அவர் ஒரு தர்மத்தை படைக்க வைக்கின்றார், தேவதை மூலமாக செய்ய வைப்பதில்லை. தேவதை இங்கேயே இல்லை, ஆக அவசியம் மனிதர் மூலமாகவே ஞானம் கொடுப்பார். அவரே மீண்டும் தேவதையாகி மறுபிறவி எடுத்து இப்போது பிராமணர் ஆகின்றனர். பகவான் நிராகாரமாக இருக்கின்றார், அவர் புதிய உலகை படைக்கின்றார். இந்த ரகசியத்தை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள். இப்போது ராவண ராஜ்யம் இருக்கின்றது. நீங்கள் கேட்கலாம், கலியுகம் தூய்மையற்றதா அல்லது சத்தியுகம் தூய்மை ஆனதா? ஆனால் புரியவில்லை. இப்போது தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார், நான் உங்களுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் புரிய வைத்திருந்தேன், குழந்தைகள் உங்களை அரை கல்பத்திற்கு சுகமாக ஆக்குவதற்காக நான் வருகின்றேன். பிறகு ராவணன் வந்து உங்களை துக்கமானவராக ஆக்குகின்றார். இது சுகம் துக்கத்தின் விளையாட்டு. கல்பத்தின் ஆயுள் 5000 ஆண்டுகள். எனவே பாதி பாதியாக இப்படிதான் இருக்கும். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தேக அபிமானியாக விகாரிகளாக ஆகின்றனர். இந்த விஷயங்களை கூட நீங்கள் இப்போது புரிந்துள்ளீர்கள். முன்பு தெரியவில்லை. கல்பம் கல்பமாக யார் புரிந்து கொண்டனரோ அவர்களே புரிந்து கொள்வார்கள். யார் தேவதை ஆக மாட்டார்களோ அவர்கள் வரவே மாட்டார்கள். நீங்கள் தேவதா தர்மத்தின் நாற்று நடுகின்றீர்கள். எப்போது அவர்கள் அசுர தன்மையுடைய தமோ பிரதானமாக ஆகிவிடுவார்களோ அவர்களை தெய்வீக மரத்தை சேர்ந்தவர்கள் என கூற மாட்டார்கள். மதமும் கூட புதியதாக இருந்தபோது சத்தோ பிரதானமாக இருந்தது. நாம் அதன் இலைகளாக தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு ரஜோ தமோவாகி பழைய தூய்மை இழந்த சூத்திரர் ஆனோம். பழைய உலகில் பழைய மனிதர்களே இருப்பார்கள். பழையதை மீண்டும் புதியதாக ஆக்க வேண்டும். இப்போது தேவி தேவதை தர்மமே மறைந்து விட்டது. தந்தை கூறுகின்றார், எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு களங்கம் ஏற்படுகிறது என்று சொல்லும் போது எந்த தர்மத்திற்கு நிந்தனை ஏற்பட்டது என நீங்கள் கேட்க வேண்டும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்கு என அவசியம் கூறுவார்கள். அதை நான் ஸ்தாபனை செய்தேன், அந்த தர்மமே மறைந்து விட்டது. அதற்கு பதிலாக அதர்மம் ஆகிவிட்டது. எப்போது தர்மத்திலிருந்து அதர்மமாக வளர்கின்றதோ அப்போது தந்தை வருகின்றார். தர்மத்தின் வளர்ச்சி என கூற முடியாது. தர்மமே மறைந்து விடுகின்றது. மற்றபடி அதர்மம் வளர்ந்து விட்டது. எல்லா தர்மங்களும் வளர்கின்றது. ஒரு கிறிஸ்து மூலமாக எவ்வளவு கிறிஸ்துவ தர்மம் வளர்கின்றது? மற்றபடி தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டது. தூய்மை இல்லாது போன தன்னையே நிந்தனை செய்கின்றனர். தர்மத்திலிருந்து அதர்மமாகி விடுகின்றது. மற்றவை அனைத்தும் சரியாக நடக்கிறது. அனைவரும் தனது தர்மத்தில் நிலையாக உள்ளனர். எந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் நிர்விகாரியாக இருந்ததோ அது விகாரியாகிவிட்டது. நம்மால் தூய்மையான உலகம் உருவானது. பிறகு அதுவே தூய்மையின்றி சூத்திரராக ஆகிவிடுகின்றது. அதாவது அந்த தர்மத்திற்கு களங்கம் ஏற்படுகின்றது. தூய்மையற்றவராக ஆகி தனக்கு நிந்தனை செய்விக்கின்றனர். விகாரத்தில் செல்வதால் தூய்மை இல்லாதவர்களாகின்றனர். தன்னைத்தான் தேவதை என்று கூறிக்கொள்ள முடியாது. சொர்க்கத்திலிருந்து நரகமாக ஆகிவிட்டது. ஆக யாருமே ஆஹா என்பது போல் இல்லை. நீங்கள் எவ்வளவு சீச்சியாக அசுத்தமாகிவிட்டீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்களை நல்ல நல்ல மலர்களாக ஆக்கியிருந்தேன். பிறகு ராவணன் உங்களை முள்ளாக ஆக்கிவிட்டான். தூய்மையிலிருந்து தூய்மை அற்றவர்களானீர்கள். தன்னுடைய தர்மத்தின் நிலையை பாருங்கள். எங்களது நிலையை பாருங்கள். நாங்கள் எவ்வளவு அசுத்தமாகிவிட்டோம். மீண்டும் எங்களை தூய்மை ஆக்குங்கள் என அழைக்கின்றனர். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆக்குவதற்கு தந்தை வருகின்றார். எனவே தூய்மையாக வேண்டும், மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். குழந்தைகள், நீங்கள் தன்னைத்தான் பாருங்கள். நான் சர்வகுணம் சம்பன்னமாக ஆகிவிட்டேனா? எனது நடத்தை தேவதை போல் இருக்கின்றதா? தேவதைகளின் ராஜ்யத்தில் உலகில் அமைதி இருந்தது. இப்பொழுது உலகில் அமைதி எப்படி உருவாகும் என்பதை மீண்டும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வந்துள்ளேன். ஆகவே நீங்களும் அமைதியாக இருந்தாக வேண்டும். அமைதியாக இருப்பதற்கான யுக்தியை கூறுகின்றேன். நீங்கள் என்னை நினைவு செய்வதால் அமைதியாகி சாந்தி தாமம் செல்வீர்கள். சில குழந்தைகள் அமைதியாக இருந்து மற்றவர்களையும் அமைதியாக இருக்க கற்றுக் கொடுக்கின்றனர். சிலர் அசாந்தி ஆக்குகின்றனர். தானும் அசாந்தியாகி மற்றவர்களையும் அசாந்தியாக ஆக்குகின்றனர். அமைதியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. அமைதியை கற்றுக்கொள்ள இங்கு வருகிறார்கள். பிறகு இங்கிருந்து சென்று அமைதி இல்லாமல் ஆகிவிடுகின்றனர். தூய்மை இல்லாத காரணத்தால் அசாந்தி ஏற்படுகின்றது. பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள்தான். உங்கள் மூலம் உலக அரசாட்சி அடைவோம். நாங்கள் தூய்மையாக இருந்து மீண்டும் உலகிற்கு எஜமானராக அவசியம் ஆவோம் என வாக்குறுதி கொடுக்கின்றனர். பிறகு வீட்டிற்கு சென்றவுடன் மாயா புயலை கொண்டு வருகின்றது. யுத்தம் நடக்கின்றது அல்லவா? பிறகு மாயாவிற்கு அடிமையாகி அசுத்தமாக விரும்புகின்றனர். தூய்மையாக இருப்போம் என வாக்குறுதி கொடுத்த பின்னரும் மாயாவுடைய சண்டையினால் வாக்குறுதியை மறந்துவிட்டு அவர்களே பெண்களை கொடுமை செய்கின்றனர். நாங்கள் தூய்மையாகி தூய்மையான உலகத்தின் பிராப்தி அடைவோம், சுத்தமான பார்வை வைப்போம், கெட்ட பார்வை பார்க்க மாட்டோம், விகாரத்தில் செல்ல மாட்டோம், குற்றமான பார்வையை விடுவோம் என பகவானிடம் வாக்குறுதி செய்தும் பிறகு மாயா ராவணனிடம் தோல்வி அடைந்து விடுகின்றனர். நிர்விகாரியாக ஆக விரும்புவோரையும் தொல்லை செய்கின்றனர். எனவே அப்பாவி பெண்கள் மீது கொடுமை நடப்பதாக கூறப்படுகின்றது. ஆண்கள் பலசாலியாகவும் பெண்கள் பலவீனமானவராகவும் உள்ளனர். போரில் ஆண்கள் செல்கின்றனர், ஏனென்றால் பலசாலிகளாக உள்ளனர். பெண்கள் இளகிய மனம் உடையவர்கள். அவர்களின் கடமை வேறுபட்டது. அவர்கள் வீட்டை பராமரித்து குழந்தைகளை பெற்றெடுத்து பாலனை செய்பவர்கள். அங்கு ஒரு குழந்தைதான் இருக்கும், ஆனாலும் விகாரம் என்ற பெயர் இல்லை என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இங்கு சந்நியாசியும் கூட அவ்வப்போது கூறுகின்றார், அதாவது ஒரு குழந்தையாவது அவசியம் வேண்டும். கெட்ட பார்வை உடையோர் இவ்வாறு பொய்யான போதனை செய்கின்றனர். விநாசம் எதிரில் இருக்கின்றது, எல்லாம் அழிந்துவிடும். இக்காலத்து குழந்தைகளால் என்ன பயன் என தந்தை கூறுகின்றார். பழைய உலகை விநாசம் செய்யவே வந்திருக்கின்றேன். மற்ற விஷயங்கள் சந்நியாசிகளுடையது. அவர்களுக்கு விநாசத்தை பற்றி தெரியாது. இப்பொழுது விநாசம் ஆகும் என எல்லையற்ற தந்தை புரிய வைக்கின்றார். உங்களுடைய குழந்தைகள் வாரிசாக முடியாது. எங்களுடைய குலத்தின் அடையாளம் வேண்டும் என நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆனால் தூய்மையற்ற உலகத்தின் எந்த அடையாளமும் இருக்காது. தூய்மையான உலகில் இருந்தோம் என புரிந்துள்ளீர்கள். மனிதர்களும் நினைவு செய்கின்றனர், ஏனென்றால் தூய்மையான உலகம் இருந்தது, அது சொர்க்கம் என அழைக்கப்பட்டது. ஆனால் இப்போது தமோ பிரதானமாக காரணத்தால் புரிந்து கொள்வது இல்லை. அவர்களின் பார்வையே கெட்டதாக இருக்கிறது. இது தர்மத்தின் நிந்தனையாகும். ஆதி சனாதன தர்மத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லை. பதீத பாவனரே, வாருங்கள், நாங்கள் தூய்மை இழந்து துக்கமாக இருக்கின்றோம் என அழைக்கின்றனர். தந்தை புரிய வைக்கின்றார், நான் உங்களை தூய்மையாக்கினேன், பிறகு மாயை ராவணனால் தூய்மை இழந்தீர்கள். இப்போது மீண்டும் தூய்மையாகுங்கள். தூய்மையாகும் போது மாயாவின் யுத்தம் நடக்கின்றது. தந்தையிடமிருந்து பிராப்தி அடைய முயற்சி செய்தார்கள். ஆனால் மீண்டும் முகத்தை கருப்பாக்கி கொண்டால் எப்படி பிராப்தி அடைவார்கள்? அழகாக ஆக்குவதற்கு தந்தை வந்திருக்கின்றார். எந்த தேவதைகள் அழகாக இருந்தனரோ அவர்களே கருப்பாகிவிட்டனர். தேவதைகளின் சரீரத்தை கருப்பாக்கிவிட்டனர். கிறிஸ்து புத்தரை எப்பொழுதாவது கருப்பாக பார்த்திருக்கின்றீர்களா? தேவி தேவதைகளின் சித்திரத்தை கருப்பாக ஆக்கிவிட்டனர். அனைவருக்கும் சத்கதி தரும் வள்ளல் பரமபிதா பரமாத்மா அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். பரமபிதா பரமாத்மாவை காப்பாற்றுங்கள் என அழைக்கின்றனர். அவர் கருப்பாக இருக்க முடியுமா? அவர் எப்போதும் அழகான என்றும் தூய்மையானவராக இருக்கின்றார். கிருஷ்ணர் அடுத்த சரீரத்தை எடுத்தாலும் தூய்மையாகத்தான் இருப்பார். தேவதைகளைதான் மகான் ஆத்மா என கூறப்படுகின்றது. ஆக கிருஷ்ணரும் தேவதைதான். இப்போது கலியுகமாக இருக்கின்றது. கலியுகத்தில் மகான் ஆத்மா எங்கிருந்து வர முடியும்? ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகத்தின் முதல் இளவரசராக இருந்தார். அவரிடம் தெய்வீக குணம் இருந்தது. இப்பொழுது தேவதையாக யாரும் இல்லை. சாது சந்நியாசிகள் தூய்மை ஆகின்றனர். இருந்தாலும் விகாரத்தினால் மறுபிறவி எடுக்கின்றனர். மீண்டும் சந்நியாச தர்மத்தை தாரணை செய்ய வேண்டும். கிருஷ்ணர் அடுத்த ஸ்வரீரத்தை எடுத்தாலும் தூய்மையாகத்தான் இருப்பார். தேவதைகளைதான் மகான் ஆத்மா என கூறப்படுகின்றது. ஆக கிருஷ்ணரும் தேவதைதான். இப்போது கலியுகமாக இருக்கின்றது. கலியுகத்தில் மகான் ஆத்மா எங்கிருந்து வர முடியும்? ஸ்ரீ கிருஷ்ணர் சத்யுகத்தின் முதல் இளவரசராக இருந்தார். அவரிடம் தெய்வீக குணம் இருந்தது. இப்பொழுது தேவதையாக யாரும் இல்லை. சாது சந்நியாசிகள் தூய்மையாகின்றனர். இருந்தாலும் விகாரத்தினால் மறுபிறவி எடுக்கின்றனர். மீண்டும் சந்நியாச தர்மத்தை தாரணை செய்ய வேண்டும். தேவதைகள் எப்போதும் தூய்மையானவர்கள். இங்கு ராவண ராஜ்யமாக இருக்கின்றது. ராவணனுக்கு 10 தலைகள் காட்டப்படுகின்றது. 5 பெண்ணிற்காகவும் 5 ஆணிற்காகவும் ஆனது. இதுவும் தெரியும். அதாவது 5 விகாரங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கின்றது. தேவதைகளிடம் இருப்பதில்லை அல்லவா? அதுதான் சுகமான உலகம். அங்கும் ராவணன் இருந்தால் பிறகு துக்கமான உலகமாகிவிடும். தேவதைகளும் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றனர். அவர்களும் விகாரிதான் என மனிதர்கள் நினைக்கின்றனர். தேவதைகளின் மகிமை சம்பூர்ண நிர்விகாரி எனப்படுகின்றது. அவர்களுக்கு பூஜை செய்யப்படுகின்றது. இதை பற்றி அவர்களுக்கு தெரியாது. சந்நியாசிகளுக்கும் அமைப்பு இருக்கின்றது. ஆண்கள் சந்நியாசம் செய்து அமைப்பை பெரிதாக்குகின்றனர். தந்தை மீண்டும் இல்லற மார்க்கத்தின் புதிய அமைப்பை உருவாக்குகின்றார். ஜோடிகளை தான் தூய்மை ஆக்குகின்றார். பிறகு நீங்கள் தேவதை ஆவீர்கள். நீங்கள் இங்கு சந்நியாசி ஆவதற்காக வரவில்லை. நீங்கள் உலகிற்கு எஜமானராக வந்துள்ளீர்கள். அவர்கள் இல்லறத்தில் பிறவி எடுத்து பிறகு வெளியேறுகின்றனர். தூய்மையே உங்களின் சம்ஸ்காரமாகும். இப்போது தூய்மை இல்லாதவர்களாகி விட்டீர்கள். மீண்டும் தூய்மையாக வேண்டும். தந்தை தூய்மையான இல்லற ஆசிரமத்தை உருவாக்குகின்றார். தூய்மையான உலகம் சத்யுகம் என்றும் தூய்மை இல்லாத உலகம் கலியுகம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இங்கு எவ்வளவு பாவ ஆத்மாக்கள் உள்ளனர்! சத்யுகத்தில் இந்த விஷயங்கள் இருப்பதில்லை. தந்தை கூறுகின்றார், எப்போதெல்லாம் பாரதத்தின் தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகின்றதோ, அதாவது தேவி தேவதை தர்மத்தினர் தூய்மை இல்லாமல் இருக்கின்றனரோ, அப்போது தங்களையே நிந்தனை செய்கின்றனர். நான் உங்களை தூய்மையாக்கினேன், பிறகு நீங்கள் தூய்மை இழந்தீர்கள், எதற்கும் பயன்படாமல் ஆகிவிட்டீர்கள் என தந்தை கூறுகின்றார். எப்போது அவ்வாறு தூய்மை இல்லாதவர்கள் ஆனீர்களோ, அப்போது மீண்டும் தூய்மைப்படுத்த நான் வர வேண்டியதாகின்றது. இந்த நாடக சக்கரம் மீண்டும் சுழல்கின்றது. சொர்க்கத்திற்கு செல்ல தெய்வீக குணமும் வேண்டும். கோபம் இருக்கக்கூடாது. கோபப்பட்டால் அவர்களை அசுரன் என அழைக்கப்படுவர். மிகவும் அமைதியான மனநிலை வேண்டும். கோபப்பட்டால் இவர்களிடம் கோபத்தின் பூதம் இருக்கின்றது என சொல்வார்கள். யாரிடத்திலாவது ஏதேனும் பூதம் இருந்தால் அவர்கள் தேவதை ஆக முடியாது. நரனிலிருந்து நாராயணன் ஆக முடியாது. தேவதைகள் என்றாலே நிர்வீகாரி. எவ்வாறு ராஜா ராணியோ அவ்வாறு பிரஜைகளும் நிர்வீகாரியாக இருப்பார்கள். பகவான் தந்தையே வந்து சம்பூர்ண நிர்வீகாரி ஆக்குகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, தந்தையிடம் தூய்மைக்கான வாக்குறுதி செய்த பிறகு தங்களை மாயாவின் சண்டையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் மாயாவிற்கு அடிமையாக கூடாது. இந்த வாக்குறுதியை மறக்க கூடாது. ஏனென்றால் இப்போது தூய்மையான உலகிற்கு செல்ல வேண்டும். இரண்டு, தேவதை ஆவதற்கு மனநிலையை மிகவும் அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த பூதத்தையும் நுழையவிடக் கூடாது. தெய்வீக குணத்தை தாரணை செய்ய வேண்டும். வரதானம் ஃபரிஷ்தா சொரூபத்தின் நினைவின் மூலம் தந்தையின் குடை நிழலின் அனுபவம் செய்யக்கூடிய தடைகளை வென்றவர் ஆகுங்கள். விளக்கம், அமிர்த வேளை எழுந்ததும் நான் ஃபரிஷ்தா என்பதை நினைவில் கொண்டு வாருங்கள். பிரம்மா பாபாவிற்கு பிடித்த இந்த பரிசு கொடுக்கும் போது தினமும் அமிர்த வேளையில் பாப் தாதா உங்களை தனது புஜங்களில் அமர்த்திக் கொள்வார். பாபாவின் புஜங்கள் மற்றும் அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கின்றேன் என்ற அனுபவம் செய்வீர்கள். யார் ஃபரிஷ்தா சொரூபத்தின் நினைவில் இருப்பார்களோ அவர்கள் முன் எந்த பிரச்சனை அல்லது தடைகள் வந்தாலும் தந்தை அவர்களுக்கு குடை நிழலாக ஆகிவிடுவார். ஆக தந்தையின் குடை நிழல் அல்லது அன்பின் அனுபவம் செய்து தடைகளை வென்றவர்களாக ஆகுங்கள். ஸ்லோகன், சுக சொரூப ஆத்மா சுயஸ்துதியின் மூலம் பிரச்சனைகள் மீது எளிதாக வெற்றி அடைந்து விடுவார். நல்லது. ஓம் சாந்தி.